கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை நேரத்திலும் வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் இணை இல்லாத நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் பெற்றோரை ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, கடந்த நாளில் நாம் சிந்தித்தது போலவே நீதிமொழிகள் 16:32 பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இந்த வசனத்திலிருந்தே நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் அவன் உத்தமனாக இருக்கிறான். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன்னுடைய மனதை அடக்குகிறவன் உத்தமனாக இருக்கிறான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், என் மனதை அடக்க ஆவியானவரே எனக்கு நீர் உதவி செய்வீராக. என் மனதை நான் அடக்கி ஆளுகிறவனாக இருக்க வேண்டும். என்னுடைய சரீரத்தை நான் அடக்கி ஆளுகிறவனாக இருக்க வேண்டும். என்னுடைய சரீரம் உம்முடைய வேதத்தின்படி அது நடக்க வேண்டும். என்னுடைய சரீரம் ஒழுக்கமாய் இருக்க வேண்டும். என்னுடைய சரீரம் அதற்கு விரும்பினது போல நடக்கக்கூடாது. என்னுடைய சரீரம் நெறிமுறைப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். என்னுடைய சரீரம் ஒழுக்கமுடையதாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்மை ஆளுகிறதான வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணி என்னவென்று கேட்பீர்களே ஆனால் ஒழுக்கம். ஒழுக்கத்தோடு வாழ்வோமே ஆனால் வேத வசனத்தை நாம் கடைபிடிப்பது மிகவும் சுலபமான காரியமாக இருக்கிறது. ஆனால் ஒழுக்கமற்று ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமே ஆனால் வேதத்தை கடைபிடிக்க முடியாது. வேதத்தை கடைபிடிப்பதற்கு மிக முக்கியமாக நமக்கு ஒழுக்கம் தேவைப்படுகிறது. ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை அது கட்டுப்பாடற்ற வாழ்க்கையாக இருக்கிறது. ஏனோ தானவென்று வாழ்க்கை, யாருக்கும் செவி கொடுக்காத வாழ்க்கை அது. எது தோன்றுகிறதோ அதை செய்கிறதான வாழ்க்கையாக இருக்கிறது. எதை வேண்டுமானாலும் பேசுகிறதான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அது எப்படி வேண்டுமானாலும் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இதெல்லாம் சில நேரத்தில் ஃப்ரீடம் என்று நாம் சொல்லுகிறோம். இது எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்று நாம் சொல்லுகிறோம். இது சுதந்திரம் அல்ல. இது ஒழுக்கமற்ற வாழ்க்கை. இது கட்டுப்பாடற்ற வாழ்க்கை. இது கீழ்ப்படியாத வாழ்க்கை. சுதந்திரம். இன்றைக்கு அநேகர், பொதுவாக யூத், யங் அடல்ட்ஸ் உடைய வாயிலிருந்து வரக்கிறதான வார்த்தை இதுதான், எனக்கு சுதந்திரம் வேண்டும், எனக்கு ஃப்ரீடம் வேண்டும், எல்லாவற்றிலும் எனக்கு நான் டிசைட் பண்ணுகிறதான ஒரு தன்மை எனக்கு கிடைக்க வேண்டும். ஓகே, கொடுத்துடலாம். ஆனால் அதில் நீங்கள் ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிப்பீர்களே ஆனால் அதுதான் நமக்கு சால சிறந்ததாக இருக்கிறது. ஒழுக்கமில்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குமே ஆனால் அதுதான் நம்முடைய சரீரத்துக்கு உள்ளாகவே இருந்து, நம்முடைய மனதிற்கு உள்ளாகவே இருந்து நம்மை அரித்து கொண்டிருக்கிறதான கோலியாத்தது, நம்மை அரித்து கொண்டிருக்கிறதான கரையான் போன்றது இந்த ஒழுக்கம். ஒழுக்கமற்ற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஒழுக்கத்தோடு வாழ்கிறதான வாழ்க்கை நமக்கு கிடைக்குமே ஆனால் பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் என்ற வசனத்தின்படி, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் மனதை அடக்கிறவன் உத்தமன் என்று நாம் பெயரை வாங்க முடியும். பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகின்றார் 1 Corinthians 9:27, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா! அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் தன்னுடைய ஆசைகளுக்கும் தன்னுடைய உணர்ச்சிகளுக்கும் அவர் அடிமையாக இல்லை, அவற்றை அவர் கட்டுப்படுத்துகிறவராக இருக்கிறதே நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவை அறியாததற்கு முன்பதாக கொலை செய்கிறவனாகவும், கொலை செய்கிறவர்களுக்கு துணை போகிறவராகவும், விசுவாசிகளை துன்பப்படுத்துகிறவராகவும், ஒரு கொலை பாதகனாகவும் இருந்ததான பவுல் கிறிஸ்துவை சந்தித்ததற்கு பின்பு அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஒழுக்கமுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு விசை சொல்லுங்கள், கிறிஸ்துவை அறிந்ததான நாம் ஆகாதவர்களாய் போய்விடக்கூடாது. நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, இந்த ஒழுக்கத்தை குறித்து வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மிக முக்கியமாக சுய ஒழுக்கம் நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதை செல்ஃப் டிசிப்ளின் என்று சொல்வார்கள். இந்த சுய ஒழுக்கம் மிக முக்கியமான ஒரு காரணி. கலாத்தியர் 5:22 மற்றும் 23 இப்படி சொல்லுகிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம் மற்றும் சாந்தம், இச்சையடக்கம். பாருங்கள், ஆவியின் கனிகளிலேயே நமக்கு இந்த செல்ஃப் டிசிப்ளின், அதாவது இச்சையடக்கம், சுய கட்டுப்பாடு, இந்த ஒழுக்கத்தை குறித்து நமக்கு இங்கே கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது, நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2:12 பாருங்கள், நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. அதாவது லௌகீக இச்சைகள், இந்த இச்சைகளை, இந்த இச்சை என்பது நமக்கு மற்றவர்கள் முன்பாக போய் ஏதோ நான் இதை ஆசைப்படுறேன் எனக்கு இது வேணும் அப்படி கேட்க மாட்டாங்க. நம் மனசு தான் உள்ளே கடந்து போராடி கொண்டிருக்கும். மனைவிக்கும் தெரியாது, பிள்ளைகளுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் வெளியே பார்ப்பதற்கு நாம் பரிசுத்தவான்களாய் காணப்படுவோம். வெளியே பார்க்கிறவர்கள் இவர் மிகவும் நல்லவர், இவர் வல்லவர் என்று சொல்வார்கள். ஆனால் நமக்குள்ளே உள்ளே இருக்கிறதான இந்த கரையான் இருக்கிறது பாருங்கள், இந்த கோலியாத் இருக்கிறது பாருங்கள், இது நமக்குள்ளே இச்சைகளை உருவாக்கி நம்மளை கீழ்ப்படுத்தி நாசப்படுத்தி கரைப்படுத்தி வாழ முடியாமல் செய்து கொண்டிருக்கிறதான இந்த சுய, அதாவது இந்த ஒழுக்கமற்ற வாழ்க்கை நமக்குள்ளே இருந்து முற்றிலும் எடுத்து போடப்பட வேண்டும். பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், பட்டணந்தோறும் அவர் கண்காணிகளை ஏற்படுத்துகிறார், பட்டணந்தோறும் அவர் தலைவர்களை ஏற்படுத்துகிறார், மூப்பர்களை ஏற்படுத்துகிறார். அப்பொழுது அவர் அங்கே சொல்லுகிறார் பாருங்கள், தீத்து 1:8 பார்க்கிற பொழுது, கண்காணியானவன் எப்படி இருக்க வேண்டும், தலைவனானவன் எப்படி இருக்க வேண்டும், மேய்ப்பனானவன் எப்படி இருக்க வேண்டும், மூப்பனானவன் எப்படி இருக்க வேண்டும், அந்நியனை அவன் உபசரிக்கிறவனாய் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கமுடையவனும். அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி எல்லாரும் தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நான் இச்சை அடக்கமுடையவனாய் இருக்க வேண்டும், என்னுடைய இச்சையை நான் அடக்குகிறவனாய் இருக்க வேண்டும், இச்சையை நான் ஆளுகிறவனாய் இருக்க வேண்டும், இச்சை என்னை ஆளக்கூடாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த இச்சை அடக்கம் இல்லாத வாழ்க்கை அது நம்மை நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு நம்மை கேடற்ற வாழ்க்கைக்கு நம்மளை இழுத்து கொண்டு போய் நம்மை நாசப்படுத்தி பலவிதமான துன்பங்களுக்கும் பலவிதமான துக்கங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நம்மை இழுத்து சென்று விடுகிறது. வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 1 Samuel 24 நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். பின்பாக என்கேதி வனாந்தரத்தில் தாவீது இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே அவனை பிடிப்பதற்காக அவன் தன்னுடைய படையோடு போகிறான். படையோடு போய் எப்படியாயினும் தாவீதை பிடித்து கொண்டு விட வேண்டும் என்று அவன் விரட்டி கொண்டு போகிற பொழுது, ஒரு நாள் அவன் தன்னுடைய காலை கடனை கழிப்பதற்காக சவுல் ஒரு இடத்திலே ஒதுக்குப்புறமாய் இருக்கும் பொழுது தாவீது அவனுடைய சால்வையின் ஒரு தொங்கலை அறுத்து கொண்டு வந்து விடுகிறான். ராஜாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எவ்வளவு வெற்றியை பெறுகிறார்களோ, எவ்வளவு மேன்மை அடைகிறார்களோ அதற்கேற்றபடி அவர்கள் மேல் தொங்குகிறதான அந்த சால்வையின் நீளம் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் பண்டிதர்கள். சவுலுடைய சால்வையும் நீளமாக இருந்திருக்கலாம், ஏனென்றால் சவுல் அநேக வெற்றிகளை பெற்றதான ஒரு ராஜாதான். இந்த ராஜாவுடைய சால்வையில் ஒரு நுனியை அறுத்து விடுவது என்பது அந்த ராஜாவுடைய மேன்மையை குறைக்கிறதான ஒரு செயலாக இருக்கிறது, அந்த ராஜாவை சிதைக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. அதாவது உள்ளார்ந்த ஒரு மனிதனுக்குள் நான் மேன்மையானவன், மகிமையானவன், நான் ராஜா என்கிறதான ஒரு கர்வத்தை தாவீது அந்த இடத்திலே அழித்து விடுகிறான். அந்த இடத்தில் அவனை அவன் கொண்டிருக்க அவனுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் தாவீதை பாருங்கள், சவுலை கொல்லவில்லை, ஆனால் அவனுடைய மேன்மையை அவன் அங்கே அழித்து விடுகிறான். அவன் அவனை கொல்லாமல் விட்டதற்கு காரணம், ராஜா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை நான் எப்படி கை போடுவது, நான் எப்படி கொல்வது என்று நினைத்து அவன் கொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ராஜாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்ததான அந்த மேன்மையை அவன் அங்கே சிதைத்து விடுகிறான். இது அவனுக்கு மிகவும் விசனமாய் இருந்தது என்று, அவன் விசனப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். பாருங்கள், ராஜா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர் என்பதன் நிமித்தம் அவரை கொல்லவில்லை, ஆனால் அவருக்குள்ளே இருந்ததான கர்வத்தையும் அந்த ராஜரிய மேன்மையையும் அவன் அங்கே சிதைத்து விடுகிறான். இந்த ஒரு காரியம் அவனுக்கு மிகவும் விசனமாய் இருந்தது, மனதிற்குள்ளே அவன் மிகவும் விசனப்பட்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் இதே தாவீது ராஜாவாகி விடுகிறான், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவாக இருக்கிறான். இந்த நேரத்தில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் நண்பர்களாய் ஒரு இடத்துல போய் ராஜாவை பார்த்து விட்டு வாருங்கள் என்று ராஜா அனுப்பி வைக்கிறான். 2 சாமுவேல் 11:12 நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு விவரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கே போய் ராஜா அந்த ராஜாவை விசாரிப்பதற்காக அனுப்பி வைக்கிறார் தாவீது ராஜா. ஆனால் அந்த எதிர் ராஜா என்ன பண்ணுகிறார், நம்மை வேவு பார்க்க வந்த ஜனங்கள் என்று சொல்லி அவர்களுடைய மீசையை ஒரு பக்கமாக அவர்கள் வலித்து அனுப்பி விட்டு விடுகிறார்கள். இது மிகவும் அவமானமான ஒரு காரியம். தன்னுடைய தேசத்தின் குடிமக்களை அவமானப்படுத்தி விடுகிறான். அந்த ராஜாவை அழிப்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் செல்கிறார்கள். பாருங்கள், ஒரு தேசத்துக்கு தலைவனாக இருக்கிறான், அந்த தேசத்து மக்களை அவமானப்படுத்தி விடுகிறான் ஒரு ராஜா. அந்த யுத்தத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செல்லுகிறார்கள், வெற்றியை பெறுகிறார்கள். இதன் நிமித்தம் தொடர்ந்து திரும்பவும் யுத்தம் நடைபெறுகிறது. தன்னுடைய தேசத்து ஜனங்களை அவமானப்படுத்தினதான ஒரு ராஜா. இந்த இடத்திற்கு இந்த ராஜா என்ன செய்திருக்க வேண்டும், போருக்கு அவன் போயிருக்க வேண்டும். ஆனால் அவன் போகவில்லை, போகாமல் நன்றாக உண்டு குடித்து புசித்து மயங்கி அவன் தன்னுடைய உப்பரிகையிலே உலாவி கொண்டிருக்கும் பொழுது வேறொருவனுடைய மனைவியை அவன் பார்த்து அவளோடு அவன் தவறான உறவை வைக்கிறான். இதன் நிமித்தம் அவனுக்கு மிகவும் விசுவாசமான இருந்த ஒரு சோல்ஜர் கொல்லப்படப்படுகிறான். அவன் உரியாவை குறித்து பார்க்கும் பொழுது அவன் எவ்வளவு பயபக்தியுடையவனும் எவ்வளவு விசுவாசம் உடையவனாய் இருந்ததான ஒரு சோல்ஜர், இந்த ராஜாவினுடைய ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை நிமித்தம், ஒழுக்கமில்லாததின் நிமித்தம் கொல்லப்படுகிறான். பாருங்கள், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவை கொல்ல தாவீதுக்கு அந்த நாளில் அவனுக்கு மனது வரவில்லை. ஆனால் இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள், ராஜா யுத்தத்திற்கு சென்றிருக்க வேண்டும், யுத்த காலத்தில் ராஜா யுத்தத்திற்கு போகாமல் வீட்டிலே உண்டு புசித்து தூங்கி எழும்பி ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததின் நிமித்தமாக தவறான ஒரு காரியத்தில் போய் அவன் விழுகிறான். இதன் நிமித்தம்தான் அப்சலோம் உருவாகிறான், தேசத்திலிருந்து துரத்தப்படுகிறான், இவனுடைய குடும்பம் சீரழிக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளில் இவன் மாட்டுகிறான் பாருங்கள். 2 சாமுவேல் 11:12 நீங்கள் வாசித்து பாருங்கள். முழு சாம்ராஜ்யத்தையும் இழக்கிறான், வாழ்க்கையில் நிம்மதியை தொலைக்கிறான். இதற்கு வித்து என்னவென்று பார்ப்பீர்களே ஆனால் ஒழுக்கமற்ற வாழ்க்கை தான், ஒழுக்கமற்ற வாழ்க்கை. பிரியமானவர்களே, நீங்கள் சொல்வதைத்தான் உங்களுடைய சரீரம் கேட்க வேண்டும். சரீரம் சொல்வதை எல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, அது உங்களை மரணத்திற்கு நேராக வழி நடத்தும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம். கரங்களை உயர்த்தி ஒரு விசை சொல்லுவோம். ஆண்டவரே, என் சரீரம் சொல்வதையெல்லாம் நான் கேட்கக்கூடாது, நான் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். நீதிமொழிகள் 25:28 சொல்லுகிறது, தன் ஆவியை அடக்காத மனிதன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம வீட்டை சுற்றிலும் நமக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது, அதில் ஒரு வேலி இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லை, அப்படி இருந்தால் அது எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. அது அதை நினச்சி பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. 1 Corinthians 9:25-27 இப்படி சொல்லியிருக்கிறது, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் அவர்கள் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், ஆனால் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அதனால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, எல்ரோயி என்னை காண்பவரே அப்படின்னு சொல்லுகிறோம் பாருங்க, அது நம்மளுடைய தேவைக்கு நம்ம உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லணும், எப்போ தெரியுமா, நீங்கள் ஆவியினால் நடத்தப்பட்டு அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு உங்களுக்கு ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஒரு சான்ஸ் கிடைக்குது பாருங்க. பாவத்தில் விழுவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, ஆனால் அதில் விழாமல் அந்த இடத்துல நின்று எல்ரோயி என்னை காண்பவரே அப்படி சொன்னால் அவருடைய நாமம் எவ்வளோ மகிமைப்படும் பாருங்க. ஆசீர்வாதத்திற்கு தான் உபயோகப்படுத்திக் கொள்கிறோம், ஆபத்தில் இருக்கும்போது தான் எல்ரோயி என்னை காண்கிறவரே அப்படி சொல்கிறோம். ஆனால் நமக்காக வந்து கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக கொடுத்து கிருபாதார பலியாக பாவத்தையே பாராத சுத்த கண்ணர் நமக்காக பாவத்தை ஏற்றுக்கொண்டார் பாருங்க. அவருக்காக வாழ்வதற்கு எத்தனை பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறோம். எல்ரோயி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது தவறு செய்வதற்கு, கல்வாரி சிலுவையை எத்தனை பேர் நினைச்சு பார்க்குறோம். பிரியமானவர்களே, நம்முடைய மனதை நாம் அடக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் மனதை நாம் அடக்கவில்லையானால் கோலியாத்து தான் நம்மை ஆளுகை செய்வான். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஒப்பு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நமக்கு இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நிர்பந்தமான மனிதர்கள் நாம், அவர் நமக்கு உதவி செய்து நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார்.